அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் முதல் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இந்திய மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையில் அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தைகளில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மாறாக தமிழக விசைப்படகு உரிமையாளர்கள் தற்போது மீண்டும் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருப்பது குறித்த செய்திகள்.
மீனவ தொழிலாளர்கள் ஒரு மாதமா வேலை நிறுத்தம் பண்ணினா பசியும் பட்டியமா படகுகள் இயந்திரம் பழுதான சூழ்நிலை ஏற்பட்டதுனால இலங்கை மீனவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாம கடலுக்கு போயிட்டு வரணும், யாரும் தடை செய்யப்பட்ட வழிகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த தொழிலாளர்களுக்காண்டி படகுகளை கடல் காமிச்சிருக்கோம்.
இலங்கையின் வடமாகாண சபைக்கான தலைநகரை மாங்குளத்திற்கு மாற்ற வேண்டும் என்று டெலோ கட்சி கோரிக்கை விடுத்திருப்பது குறித்த செய்திகள்.
இதற்கான ஆதரவு திரட்டப்பட்டிருக்கிறது. இதன் எல்லாத்துக்கும் மேலாக அன்பிற்கு முதலமைச்சர் அவர்கள் வடமாகாணத்தினுடைய தலைமைச் செயலகம் மாங்குளத்துக்கு அமைவது சால திருத்தமானது என்று அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம் சேவகன் மற்றும் குமார் ராமலிங்கம்.
யுக்ரைனில் தமது படைகளை பயன்படுத்துவதற்கான அங்கீகாரத்தை ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நாடாளுமன்ற மேலவையிடம் கோரியிருக்கின்றார். வடகுடாவில் அமைதியை மீண்டும் நிலைநாட்டும் என்று கூறி கிரைமியாவில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற பிரதமர் சர்ஜி அக்யோனோவ் அவர்கள் உதவி கேட்டதை அடுத்து ரஷ்ய அதிபரின் இந்த கோரிக்கை வந்திருக்கின்றது. ரஷ்யா ஏற்கனவே கிரைமியாவில் 6,000 படையினரை நிறுத்தியிருப்பதாக யுக்ரைனில் இருக்கின்ற அரசாங்கம் கூறியிருக்கின்றது. யுக்ரைனிய கடலோர காவற்படையின் தலைமை அலுவலகத்தை ஆயுதபாணிகள் சுற்றிவளைத்ததாக வந்த செய்திகளை அடுத்து அவர்களது கலங்கள் அந்த தளத்தை விட்டு வெளியேறிய நிலையில் ரஷ்ய படையினரும் உள்ளூர் ஆதரவாளர்களும் அந்த தளத்தில் இணைந்து ரோந்தில் ஈடுபட்டிருப்பதாக அங்கு ஏற்கனவே தளமமைத்திருக்கின்ற ரஷ்யாவின் கடற்படையின் கருங்கடற்பிரிவு இன்டெஃபாக்ஸ் செய்தி சேவையிடம் கூறியிருக்கின்றது.
யுக்ரைனின் கிழக்கு நகரமான டொனட்ஸ்கியில் ரஷ்ய கொடியை ஏந்திய வண்ணம் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். பிரதான சதுக்கத்தில் ஒன்று கூடிய அவர்கள் ரஷ்யாவுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்ற கிரைமியாவின் எண்ணத்திற்கு ஆதரவளிப்பதாக கூறினார்கள். டொனட்ஸ்கி நகரம் உக்ரைன் தொழில்துறையின் மையமாகும். இது அதிபர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட விக்டர் யானுகோவிச் அவர்கள் கட்சி மிக பலமாக இருக்கும் இடமாகும். இதேபோன்று ரஷ்யாவுக்கு ஆதரவாக பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. கார்கிவ் நகரத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் உள்ளூர் அரச கட்டிடத்திற்குள் நுழைய முற்பட்டனர். அப்போது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
உக்ரைனில் காணப்படுகின்ற ஸ்திரமின்மையும் ரஷ்ய தலையீடு குறித்த குற்றச்சாட்டும் ராஜதந்திர ரீதியிலான பதட்டத்தை அதிகரிக்கச் செய்திருக்கின்றன. கிரைமியாவில் ஒரு ரஷ்ய ஆதரவு பொம்மையாட்சி ஏற்படுத்துகின்ற நோக்கிலான ரஷ்ய ராணுவ தலையீடு வெளிப்படையாக தென்படுவதாக ஸ்வீடன் நாட்டு வெளியுறவு அமைச்சர் கார்ல் பிரிட் அவர்கள் கூறியிருக்கின்றார். அந்த பிராந்தியத்தில் பதட்டத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் வில்லியம் ஹேக் அவர்கள் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோ அவர்களை கேட்டிருக்கின்றார். யுக்ரைனிய தலைநகர் கியேவுக்கு ஹேக் அவர்கள் ஞாயிறன்று விஜயம் செய்ய இருக்கின்றார். கிரைமியாவில் இருக்கின்ற நிலைமைகள் பயங்கரமானவை என்று ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் விவரித்திருக்கின்றார்.
ஜப்பான் ராணுவம் போரின் போது அண்டைய நாட்டு பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருந்ததற்காக கேட்ட மன்னிப்பை திரும்ப பெற்றால் அது அந்த நாட்டை மற்ற நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்திவிடும் என்று தென்கொரிய அதிபர் பார்க் குயின்ஹை எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலியல் அடிமைகளாக வைத்திருக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட 200,000 பெண்களின் உறவினர்களிடம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஜப்பான் மன்னிப்பு கோரியிருந்தது. இத்தகைய நிலையில் எந்த அடிப்படையில் மன்னிப்பு விடுக்கப்பட்டது என்பது குறித்து ஆராய குழு ஒன்றை ஏற்படுத்தப் போவதாக வெள்ளிக்கிழமையன்று ஜப்பான் அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஜப்பானின் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக கடந்த 1919 கொரியாவில் ஏற்பட்ட எழுச்சியை நினைவு கூறும் நிகழ்வில் தென்கொரிய அதிபர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்.
பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் போலியோ தடுப்பு மருந்து பணியாளரின் வாகன தொடரணி ஒன்று தாக்குதலுக்குள்ளானது. பழங்குடியின மாவட்டத்தில் இருக்கின்ற கிராமம் ஒன்றின் ஊடாக சென்று கொண்டிருந்த பொழுது குறைந்தபட்சம் 2 தெருவோர குண்டுகளாவது வாகனங்களை தாக்கின. அந்த குழுவின் பாதுகாப்புக்கான போலீசார் 11 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 6 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களை மலடாக்குவதற்கான சதியில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டி போலியோ தடுப்பு குழுக்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் அடிக்கடி தாக்கி வருகின்றார்கள். 2012 டிசம்பர் மாதம் முதல் பாகிஸ்தானில் போலியோ தடுப்பு பணியாளர்கள் 40 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள்.
பாகிஸ்தானின் தாலிபான்கள் இன்று முதல் ஒரு மாத காலத்திற்கு சண்டை நிறுத்தத்தை கடைபிடிக்கப் போவதாக பாகிஸ்தான் தாலிபான்களின் சார்பில் பேசவல்லவரான ஷாகிதுல்லா ஷாஹித் தெரிவித்துள்ளார். தாலிபான்கள் அனைவரும் இந்த முடிவை கடைபிடிக்க வேண்டும் என்று தாலிபான் கமாண்டர்கள் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அத்தோடு தாலிபான்களின் கோரிக்கைகளை பாகிஸ்தான் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஷாகிதுல்லா ஷாஹித் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தாலிபான்களின் கோரிக்கைகளில் ஆளில்லா விமானம் கொண்டு நடத்தப்படும் தாக்குதலை நிறுத்த வேண்டும், ஷரியா சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளடங்கியிருக்கின்றன. பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் தாலிபான்களுக்கும் இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியிலே முடிவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டங்கள். இந்திய மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் இடையில் அண்மையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்திற்காக பிப்ரவரி 13 மார்ச் 13 வரையிலான காலகட்டத்திற்கு மீன்பிடி தொழிலை நிறுத்தி வைத்திருந்த தமிழக விசைப்படகு உரிமையாளர்கள் தற்பொழுது மீண்டும் கடலுக்கு சென்றிருக்கின்றார்கள். சென்னையில் கடந்த ஜனவரி 27 இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையில் நடந்த சந்திப்பின் முடிவில் விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடிப்பதை ஒரு மாத காலம் நிறுத்தி வைக்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த முடிவை மீறும் விதமாக முன்கூட்டியே தமிழக மீனவர்கள் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க இன்றிலிருந்து ஆரம்பித்திருப்பது ஏன் என்று தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் போஸிடம் தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
அதாவது 10 பேச்சுவார்த்தை எங்களுக்கு மார்ச்ல நடக்கிறதா ஒரு செய்தி முன்னாடி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து இந்த 10 நடக்குமா நடக்காதங்கிற ஒரு எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. 10 கன்ஃபார்ம் இல்லாம இருந்ததுனால எங்களுடைய தொழிலாளர்கள் மீனவ தொழிலாளர்கள் ஒரு மாதமா வேலை நிறுத்தம் பண்ணினா பசியும் பட்சியமா படகுகள் வேலை மராமத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இயந்திரம் பழுதான சூழ்நிலை ஏற்பட்டதுனால அது இலங்கை மீனவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவு இல்லாம கடலுக்கு போயிட்டு வரணும், யாரும் தடை செய்யப்பட்ட வழிகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு இந்த தொழிலாளர்களுக்காண்டி படகுகளை இன்னைக்கு கடல் காமிச்சிருக்கோம்.
மொத்தம் எத்தனை படகுகள் இப்போது மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு?
ராமேஸ்வரத்துலேருந்து இன்னைக்கு 600 படகுகள் கடலுக்கு போயிருக்குது.
மற்ற மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கிற தகவல் உங்களுக்கு தெரியுமா?
மற்ற மாவட்டங்கள்லாம் போயிட்டு தான் இருக்காங்க.
இந்த ஒரு மாதத்துக்கு நிறுத்தி வைக்கிறதுங்கிறது பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயந்தான். அந்த தொழிலாளர்கள் நிலைமையெல்லாம் பற்றி அப்போவே நீங்கள் பரிசீலித்து அதை கருத்தில் கொண்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க.
இல்லை, எங்களை வந்து யாரும் படகுகளை நிறுத்த சொல்லலை, நாங்களாக தான் ஒரு மாதம் நிறுத்துவோம்னு ஒரு முடிவு பண்ணோம். இது வந்து யாரும் வந்து நீங்கள் ஒரு மாதம் வர வேணாமல் இலங்கை மீனவர்களோ எங்களுடைய அரசாங்கமோ எங்களை நிர்பந்திக்கலை. நாங்களாக தான் நிறுத்தியிருந்தோம்னா ஒரு சுமூகமான ஒரு சூழல் உருவாகுங்கிறக்காக நிறுத்தியிருந்தோம். பசி பட்டினி வறுமையான சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்ட உடனே சரி நீங்க தொந்தரவு இல்லாம கடலுக்கு போயிட்டாங்க.
இந்த மாதிரி போறதுக்கு முன்னாடி இலங்கை தரப்பு மீனவர்களிடம் எதுவும் கலந்துரையாடப்பட்டதா?
இல்ல, அப்படி ஒன்னு கலந்துரையாடப்படலாம்.
இப்ப மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னாலும் விசைப்படகுகள் அவங்க வந்து இந்திய கடல தாண்டி போகாம இருக்கிறதுக்காக கூடுதல் முயற்சியா வேற ஏதாவது மேற்கொள்றாங்களா? இந்த தடவை
எங்க மீனவர்களுக்கு முழுமையான அறிவுறுத்தி தான் அனுப்பிச்சிருக்கோம். நீங்க வந்து எல்லையை தாண்டி போகக்கூடாது, அவங்க அந்த குறிப்பா இலங்கை கரப்பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத நிலைமையில நீங்க மீன்பிடிக்க போயிட்டு வரணும்னு தான் அறிவுறுத்தி அனுப்பிச்சிருக்கோம்.
இன்னும் விடுவிக்கப்படாத நிலையில 100 அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து மீண்டும் மீன்பிடிக்க விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடிக்க ஆரம்பித்திருப்பது இவர்களுடைய விடுதலையை பாதிக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
இல்ல, நாங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டோட போகணும்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது இலங்கை சிறையில குறிப்பா யாழ்ப்பாண சிறையில இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து படுற கஷ்டங்கள் எங்களுக்கு மிக சொல்ல முடியாத கஷ்டங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது டாய்லெட் போறதுன்னா பிளாஸ்டிக் கவர்ல போய் தான் அவங்க வெளியே கொண்டு போய் போடணும் நைட்ல, அது வரைக்கும் நைட்டு போட அவங்க கையில தான் வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஒரு சூழல்ல எங்க மீனவர்கள் இருக்கிறதாவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறதாவும் எங்களுக்கு அங்குள்ள செய்திகள் இங்க கிடைச்சிருக்கு. இந்த சூழல்லையும் எங்க மீனவர்கள் விளக்கு மேல விழுகிற வெற்றி பூச்சி மாதிரி மீன் பிடிக்க போகாத சாப்பிட முடியாதுங்கிற நிலைமையில இன்னைக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. எங்களோட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, பசி பட்டினி ஆகுது, குடும்பங்கள் பூரா அங்கங்கே சத்திரங்களில் போய் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சுன்னு கடல் காமிச்சிருக்கோம்.
ராமேஸ்வரம் போலீஸ்ல இப்போது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம். அதாவது மீன் பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களோட வலைகளை வந்து இலங்கை கடற்படையினரும் இலங்கை மீனவர்களும் அறுத்து போட்டுட்டதா சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேலே குற்றவியல் சட்டம் பிரிவு எண் 341 கீழே வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததா கேள்விப்படுறோம். இந்த நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க?
இது கேள்விப்பட்டேன். இது வந்து தேர்தலுக்காக வேண்டி மக்களை ஏமாற்றுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கை. இதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் எங்க மீனவர்களுக்கு கிடைக்க போறதில்லை. இதனால எங்களுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு இலங்கை அரசு எங்க மீனவர்கள் மீது ஒரு பகை உணவை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தான் அந்த நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. 1992 பின்னாடி இவ்வளவு காலமா எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, சுடப்பட்டிருக்காங்க. அந்த காலங்கள்லாம் ஒன்றும் இது காவல்துறையோ இல்லை தமிழக அரசோ நடவடிக்கை எடுக்காம இன்னைக்கு புதுசாக எடுத்திருக்கிறது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு மக்களையும் வெளியே இருக்கிறவங்களையும் திருப்தி படுத்துறதுக்காக செஞ்சிருக்காங்க.
தமிழ்நாடு விசைப்படகு மீனவர்கள் நலச்சங்கத்தின் பொதுச்செயலாளர் போஸ், இலங்கையின் வடமாகாணத்தின் தலைநகராக மாங்குளத்தை அறிவிக்க வேண்டும் என்று டெலோ அமைப்பு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. இதுகுறித்து அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரான சிவாஜிலிங்கம் அவர்களை கேட்டார் சீவகன்.
வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 நிர்வாக மாவட்டங்களான வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களுக்கு மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மாங்குளத்தை ஏற்கனவே இலங்கை மத்திய அரசாங்கம் வடமாகாணத்தினுடைய தலைநகராக அபிவிருத்தி செய்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் தீட்டப்பட்டு பின்னர் இப்பொழுது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது. ஆகவே அதுதான் பொருத்தமான இடம் யாழ்ப்பாணம், குடாநாடு அல்லது யாழ்ப்பாணம் பொருத்தம் இல்லை என்ற காரணத்தால் தான் அவ்வாறான தீர்மானத்தை தெலுங்கு தலைமை குழு எடுத்திருக்கிறது.
இந்த தீர்மானத்துக்கு தாங்கள் அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவு படி இருக்கின்றது.
இந்த தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆதரவை பெறுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சருக்கு அமர் அவர்களுக்கும், அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர்களுக்கும், ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும், மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் இந்த தீர்மானத்தினுடைய பிரதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்த இதற்கான ஆதரவு திரட்டப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாத்துக்கும் மேலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடமாகாணத்தினுடைய அந்த தலைமைச் செயலகம் மாங்குளத்தில் அமைவது சால திருத்தமானது என்று அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தது.
பொதுவாக யாழ்ப்பாணத்தை வந்து இலங்கையின் வடபகுதி தமிழர்களின் அல்லது இலங்கை தமிழர்களின் ஒரு கலாச்சார தலைநகரமாக பார்க்கின்ற ஒரு பாங்கு கடந்த காலங்களில் இருந்து வந்திருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து தலைநகரத்தை இங்கு மாற்றுவது என்பது அந்த பகுதியைச் சேர்ந்தவர்களை மன உறுதியில் பாதிக்காதா?
இல்லை, நிச்சயமாக இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட இனக்குடிய இனவிலாசாரத்தை மாற்றி அமைக்கின்ற சிங்களக்குடிய முன்னேற்றங்களை எதிர்கொள்வதற்கும் தேசிய இனத்தினுடைய இந்த தமிழ் இனத்தினுடைய இருப்பை தக்க வைப்பதற்கும் இவ்வாறான ஒரு தீர்மானம் அவசியமாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் யாழ்ப்பாணம் ஒரு கலாச்சாரத்தினராக தொடர்ந்து நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது.
இலங்கை அரசாங்கம் தான் ஆரம்பத்தில் மாங்குளத்தை வடமாகாணத்தின் ஒரு தலைநகராக பிரேரித்திருந்தது என்று சொல்லியிருந்தீர்கள். ஆகவே நீங்கள் இந்த முடிவு வந்து இலங்கை அரசாங்கத்தின் முடிவை ஒத்ததாக இருப்பதால் அதை வந்து தமிழர்கள் சந்தேகமா பார்க்கலாம் அல்லவா?
இல்லை, அதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுது இலங்கை அரசாங்கம் அவ்வாறான தீர்மானத்தை கைவிட்டு விட்டு அங்கே குடியேற்றங்களை தீவிரப்படுத்தி அது யாழ்ப்பாண குடாநாடு உட்பட எல்லாமே எல்லாரும் குடியேறலாம், எல்லோரும் குடியேறலாம் என்கின்ற ஒரு நிலைமையிலே தீவிரமாக யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள்ளும் குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்படும் நிலைமையிலேதான் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை தமிழக விடுதலை இயக்கம் டெலோ எடுத்திருக்கிறது.
சரி, அதேவேளை இன்னொரு விஷயம், ஜெனிவாவில் நடக்க இருக்கின்ற இந்த ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான தீர்மானங்கள் எல்லாம் வரவிருப்பதாக செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த விஷயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வாறு கையாளப் போகின்றது? அவர்கள் யாராவது இதில் பங்கு வருவார்களா இந்த மாநாட்டில்?
நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச விசாரணையை கோரி இதிலே தீவிரமாக பங்கெடுக்கும். ஒரு சிலர் என்ஜிஓக்கள் ஊடாக, அரசு நிறுவனங்கள் ஊடாக பிரதிநிதிகளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏனையவர்கள் அங்கிருக்கக்கூடியவர்களிடம் லோபி பண்ணுவதென்று அவர்களுடன் பிரச்சாரங்களிலே ஈடுபடுவதாக எதிர்ப்படி இருந்தாலும் ஜெனிவா தீர்மானங்கள் ஈழத்தமிழர்களுடைய இனப்பிரச்சினை தீர்வுக்கு அலிச்சேர்க்கக்கூடிய விதத்திலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதத்திலும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற தீவிர உணர்வு எங்களிடம் இருக்கிறது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாநாட்டுக்கு தங்களுடைய அதிகாரப்பூர்வமான குழு எதனையும் அனுப்ப தீர்மானித்திருக்கின்றதா? அப்படி ஏதாவது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றதா?
ஆமா, அவ்வாறான ஒரு யோசனையும் இருக்கிறது. அவ்வாறான ஒரு குழு பங்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதற்கு மேலதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் பலரும் அங்கே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன.
டெலோ கட்சியின் மூத்த உறுப்பினர் சிவாஜிலிங்கம். அடுத்து இந்திய செய்திகள். இந்திய குடியரசுத் தலைவர் மரண தண்டனை கைதிகளின் கருணை மனு மீது முடிவெடுக்க காலதாமதம் செய்ததை காரணம் காட்டி 15 அதிகமான மரண தண்டனை கைதிகளின் தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு இன்று சனிக்கிழமை மேல்முறையீடு ஒன்றை செய்திருக்கிறது. இந்த மேல்முறையீட்டில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று இந்து பத்திரிகையின் உச்சநீதிமன்ற செய்தியாளர் ஜே வெங்கடேசனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
ஜனவரி மாதம் 21 தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான 3 கொண்ட பெஞ்ச் இந்த 15 தூக்கு தண்டனையை ரத்து செய்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டது. அதற்கு முக்கியமான காரணம், ஜனாதிபதி இவர்களுடைய கருணை மனுவை பரிசீலனை செய்வதற்கு மிகவும் காலதாமதப்படுத்தியதுதான். என்ற காரணத்தை காட்டி அந்த காலதாமத்தினால் இவர்களுக்கு மன உளைச்சலும் மற்றும் டார்ச்சர் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. எனவே இதன் காரணமாக அவர்களுக்கு தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறோம் என்று நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியிருந்தார்கள். இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ராஜீவ்காந்தி வழக்கில் முருகன், சாந்தன் மற்றும் பேரறிவாளன் அவர்களுடைய தூக்கு தண்டனையையும் ஆயுள் தண்டனையாக குறைத்தார்கள். அந்த மூவருக்கும் குறைக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மத்திய அரசு ஏற்கனவே சீராய்வுகளை தாக்கல் செய்துவிட்டது. ஆனால் முக்கியமாக ஜனவரி 21ஆம் தேதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் அந்த மூவருக்கும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே இப்பொழுது இந்த ஜனவரி 21ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பையும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த புதிய மனுவில் மத்திய அரசு கோரியுள்ளது.
இன்று தாக்கல் செய்திருக்கும் மத்திய அரசின் மனுவில் என்ன சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் என்ன காரணங்களுக்காக இந்த முந்தைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது?
அவர்கள் முக்கியமாக 2-3 காரணங்கள் கூறுகிறார்கள். அதாவது ஜனாதிபதி கருணை மனுவை நிராகரிப்பதற்கு அவருக்கு அரசியல் சாசன உரிமை இருக்கிறது. அவ்வாறு அவர் அந்த கருணை மனுவை நிராகரிப்பதை உச்ச நீதிமன்றம் ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய முடியாது, அது சரியா தவறா என்று ஆராய முடியாது. அதற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை ஜனாதிபதி காலதாமதம் ஏற்படுத்தியது என்று உச்ச நீதிமன்றம் கருதியிருந்தால் இந்த மனுக்களை, கருணை மனுக்களை மீண்டும் ஜனாதிபதியின் பரிசீலனைக்கே அவர்கள் விட்டு இந்த கருணை மனுக்களை மீண்டும் ஆராய்ந்து சரியான முடிவை அளிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கோரிக்கை வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஜனாதிபதி செய்தது தவறு என்று அந்த ஜனாதிபதியின் உத்தரவை ரத்து செய்து இவர்களுக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைத்தது தவறு. இரண்டாவது காரணம், இது போன்ற முக்கியமாக சட்ட பிரச்சனை எழும் பொழுது இதை 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன பெஞ்சு தான் தீர்மானிக்க வேண்டும். அவ்வாறு அரசியல் சாசன பெஞ்ச் தீர்மானிக்காமல் 3 அடங்கிய இந்த பெஞ்ச் தீர்ப்பு செல்லாது. மூன்றாவது காரணம், பயங்கரவாதம், டெரரிஸ்ட் அஃபென்சஸ் போன்ற கடுமையான குற்றங்களையும் சாதாரண கிரிமினல் குற்றங்களையும் பாகுபடுத்தி பார்க்காமல் உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை தவறான கொடுத்துள்ளதால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தீர்ப்பை உடனடியாக மறு ஆய்வு செய்து இந்த இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. சாதாரணமாக சீராய்வு மனுக்கள் நீதிமன்றத்தில் நேரடியாக விசாரிக்கப்பட மாட்டாது, அவர்கள் நீதிபதிகளின் அறையில் தான் விசாரிக்கப்படும். ஆனால் இவர்கள் மத்திய அரசு இதை ஓபன் கோர்ட்டில் விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மேலும் ஒரு மனுவையும் அந்த சீராய்வு மனுவோடு போட்டுள்ளது.
சரி, இந்த மனு மீதான விசாரணை எப்பொழுது துவங்கும் என்று ஏதாவது தெரியுமா?
அநேகமாக இன்னும் ஓரிரு வாரத்தில் வரலாம். ஏனெனில் அந்த ராஜீவ்காந்தி அந்த சீராய்வு மனு அனைத்து சீராய்வு மனுக்களையும் ஒன்றாக தான் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஏனெனில் இந்த வழக்கு, அந்த ராஜீவ்காந்தி வழக்கு, அந்த தீர்ப்பை அளித்த நீதிபதிகள் 3 பேருமே ஒரே சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த 2 சீராய்வு மனுக்களையும் ஒரே சமயத்தில் விசாரிக்கிறதுதான் முறை என்று அவர்கள் கருதி, மேலும் ஒரு இந்த 2 வழக்குகளும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் அவை ஒன்றாக தான் விசாரிப்பார்கள் என்று தெரிகிறது. அநேகமாக மார்ச் மாத மத்தியில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரலாம். அப்பொழுது நீதிபதிகள் இந்த அவர்களுடைய அறையில் விசாரித்து இது ஓபன் கோர்ட்டில் விசாரணைக்கு தகுந்தது என்று கருதினால் அவர்கள் இந்த வழக்கை ஓபன் கோர்ட்டில் விசாரிப்பதற்கு மற்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து இதை நேரடியாக விசாரிக்கலாம்.
இந்து பத்திரிகையின் செய்தியாளர் ஜே வெங்கடேசன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. தென்னிந்திய மாநிலமான ஆந்திர மாநிலத்தை 2 பிரித்து தெலங்கானா என்கிற தனி மாநிலமாக உருவாக்கும் மத்திய அரசின் முடிவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் இன்று ஒப்புதல் அளித்திருக்கிறார். அரசின் முடிவுக்கு இவர் ஒப்புதல் அளித்திருக்கும்படியால் இன்று முதலே தெலங்கானா மாநிலம் தனி ஒரு மாநிலமாக உருவாகிவிட்டதா என்று பிடிஐ செய்தி ஆசிரியர் VS சந்திரசேகர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இல்லை, இன்றிலிருந்து ஆகிவிட்டதாக பொருள் அல்ல. ஏனென்றால் அதற்காக சில ஃபார்மாலிட்டிஸ் உள்ளது, அதையெல்லாம் பற்றிய பிறகே ஒரு புதிய மாநிலம் உருவானதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மாநிலம் உருவாக்கப்பட்டுள்ளதை ஒழிய அது நடைமுறையில் வந்ததாக சொல்ல முடியாது.
சரி, இந்த நடைமுறையில் வருவதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்?
அதற்கு அரசு ஒரு அப்பாயிண்டட் டே என்று ஒரு குறிப்பிட்ட தேதி நியமிக்க வேண்டும். அந்த நியமனம் செய்த தேதிக்கு பிறகுதான் அது ஒரு நடைமுறையில் வரும். அதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3-4 மாதமாக ஆகும். இப்பொழுது இன்று அவர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். இன்றிலிருந்து ஒரு 3 மாதமாக குறைந்தபட்சம் ஆகும்.
சரி, அந்த 3 மாத காலத்தில் ஆந்திராவில் யாருடைய ஆட்சி நடக்கும்?
குடியரசுத் தலைவர் அவர்களுடைய ஆட்சி தான் நடக்கும். ஏனென்றால் மத்திய அரசு ஏற்கனவே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அங்கு நடைமுறையில் கொண்டு வருவதற்காக பரிந்துரை செய்திருந்தார்கள். அதை அவர் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் அளித்துள்ளார். அதனால் இந்த 3 மாதங்கள் புதிய தேர்தல் நடந்து புதிய அமைச்சரை அமைப்பது வரைக்கும் இது மத்திய அரசின் ஆட்சி தான் அங்கு நடைபெறும்.
இந்த புதிய தேர்தல் என்பது நடக்க இருக்கும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலோடு அங்கே ஆந்திர மாநிலத்துக்கு ஒரு தேர்தல், தெலங்கானா மாநிலத்திற்கு ஒரு தேர்தல் என்று 2 சட்டமன்ற தேர்தல்களும் இணைந்து நடத்தப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாமா?
அது நடைமுறையில் இப்பொழுது கூட அடுத்த வாரம் தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் செய்ய இருக்கிறது. அப்பொழுது கூட பழைய ஆந்திர 42 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 294 அசம்பிளி தொகுதிகளிலும் தேர்தல் நடத்துவதற்காக அவர்கள் அறிவிப்பார்கள். பிறகு மத்திய அரசு மற்ற சில ஃபார்மாலிட்டிஸை பின்பற்றியவுடன் அதற்கு ஏற்றால் போல் அந்த பிரிவினை நடக்கும். இப்பொழுது அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு என்பது ஆந்திர பிரதேசத்திற்காக நடக்கும்.
அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திராவுக்கு ஒட்டு மொத்தமாக சட்டமன்ற தேர்தலும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலும் அறிவிக்கப்படும். பிடிஐ செய்தி ஆசிரியர் வி எஸ் சந்திரசேகர். அடுத்து பன்னாட்டு செய்தி குறிப்பு ஒன்று. போரின் போது அண்டை நாட்டு பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருந்தமைக்காக ஜப்பான் அரசு முன்பு கூறியிருந்த மன்னிப்பு தொடர்பில் மறு ஆய்வு செய்யப்போவதாக அறிவித்திருப்பது குறித்த செய்தி ஏற்கனவே பார்த்தோம். இது தொடர்பான மேலதிக விவரங்களை தொகுத்து தருகிறார் குமார் ராமலிங்கம்.
2 உலகப் போர் மற்றும் சீனாவுடனான போரின் போது அண்டைய நாடுகளைச் சேர்ந்த பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருந்ததாக ஜப்பான் ராணுவம் மீது குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது. ஆனால் இந்த விஷயத்தில் பல ஆண்டு காலமாக எந்த விதமான பதிலையும் கூறாமல் நழுவி வந்த ஜப்பான் இறுதியாக கடந்த 1993 அண்டைய நாட்டு பெண்களை பாலியல் அடிமைகளாக வைத்திருந்ததில் தனது இராணுவத்துக்கு பங்கிருப்பதாக ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியது. இந்த விஷயத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் கொரிய நாட்டை சேர்ந்தவர்களே. கிட்டத்தட்ட 2 லட்சம் பெண்கள் பாலியல் அடிமைகளாக வைத்திருக்கப்பட்டிருந்தனர். இவர்களின் உறவினர்களிடம் ஜப்பான் தனது கொள்கைக்காக அப்போது மனப்பூர்வமாக மன்னிப்பு கோரியிருந்தது. இவ்வாறு இருந்த சூழ்நிலையில் தற்போது இருக்கின்ற ஜப்பான் அரசானது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவ்வாறான ஒரு மன்னிப்பு கோரப்பட்டது என்பது குறித்து ஆராய்வதற்கு குழு ஒன்றை அமைக்கப் போவதாக இப்போது கூறியிருக்கின்றது. நீண்ட காலமாகவே ஜப்பானின் தேசியவாதிகள் அந்த பெண்கள் கொடுத்த வாக்குமூலத்தை நீர்த்து போக செய்ய முயற்சித்து வருகின்றனர். அந்த பெண்கள் தாமாகவே முன்வந்து பாலியல் அடிமைகளாக இருந்ததாக அவர்கள் கூறி வருகின்றனர். தற்போது இருக்கும் ஜப்பான் அரசாங்கத்தின் பிடிவாதமான குணத்தை பார்த்து துணிச்சல் பெற்றிருக்கின்ற இந்த தேசியவாதிகள் ஜப்பான் போர்க்காலத்தின் போது நடந்து கொண்ட விதத்திற்காக விடுக்கப்பட்ட பல்வேறு மன்னிப்பு கோரும் அறிக்கைகளை திரும்ப பெற வேண்டும் என்று இப்போது கூறி வருகின்றனர். ஜப்பானிடம் நேர்மை என்பதே கிடையாது என்று நீண்ட காலமாக கூறி வரும் தென்கொரியாவும் சீனாவும் தற்போது ஜப்பான் செய்து வரும் இவ்வகையான விஷயங்கள் ஜப்பானில் இராணுவ எண்ணங்கள் மீண்டும் தலை தூக்குகின்றன என்பதை காட்டுகின்றது என்று அவை கூறுகின்றன. சீனாவில் இப்போது ஜப்பானுக்கு எதிரான அலை அடித்து வரும் நிலையில் போரில் ஜப்பான் 1945 தோல்வியுற்றது. 1937 ஜப்பான் துருப்புகள் நான்ஜிங்கில் மேற்கொண்ட படுகொலைகளை குறிக்கும் முகமாக சீனாவில் புதியதாக 2 தேசிய விடுமுறைகளை கொண்டு வரப்போவதாக சீன கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் கூறியிருக்கின்றனர். வரலாறு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்கனவே பிராந்திய செல்வாக்கு தொடர்பாக மோதலில் இருந்து வரும் இந்த நாடுகளிடையே மேலும் சர்ச்சையை வளர்க்கின்றது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே சீவகன்.
ஆம், சென்னை நேயர் எஸ் எஸ் உமாகாந்தன் எழுதும் மின்னஞ்சலில் சங்கரண்ணா எழுதி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய தமிழோசை பாடலை இந்த இணையதளத்தில் வெளியிடுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதனை வேறு எங்குமே கேட்க முடிவதில்லை என்றெழுதியிருக்கின்றார்.
முடிந்தால் கூடிய விரைவில் பிரசுரிக்கிறோம். நன்றி.
அடுத்ததாக ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஆயுள் தண்டனை அளிக்கப்பட்டவர்கள் மற்றும் மரண தண்டனை குறைக்கப்பட்டவர்களின் விடுதலைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்ட செய்தி பற்றி எழுதுகின்ற தஞ்சை செந்தலை நேயர் NS பாலமுரளி, ராஜீவ் கொலை வழக்கில் முதல் நாள் விடுதலையும் மறுநாள் தடையும் என்ற செய்திகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டன. சட்ட வல்லுநர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக கூறுவதில்லை. இதனால் சட்டத்தை பொதுமக்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. இதில் சிலர் அரசியல் ஆதாயம் தேடாமல் இருந்தாலே போதும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் தமிழர்கள்தான். மரண தண்டனையை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும். போதிய தண்டனையை அனுபவித்த அவர்கள் இனிவரும் காலங்களில் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்றார்.
இதே விஷயம் குறித்து எழுதும் ஆறுதுறை நேயர் ஆர் பாலாஜி, 1950களில் வெளிப்படையாக தனித்தமிழ்நாடு கோஷத்தோடு பிரசித்தி பெற்ற திராவிட கட்சிகளும் இயக்கங்களும் 1967 பின் அடக்கி வாசிக்கத் தொடங்கின. எனினும் இலைமறை காய்மறைவாக தமிழினம் தமிழ் மொழி என்ற போர்வையில் மக்களில் ஒரு தொகுதியினரை வெறியேற்றி கொண்டுதான் இருந்தன. தற்பொழுது வெளிப்படையாகவே இந்திய அரசியல் சட்டத்தையும் இந்திய இறையாண்மையையும் நேருக்கு நேராக எதிர்க்க துவங்கியுள்ளன. இந்திய ஜனாதிபதி மத்திய அரசின் துணை கொண்டு தேவைப்பட்டால் இந்திய இராணுவத்தை தமிழகத்துக்கு அனுப்பி AFSPA போன்ற சட்டங்களை பயன்படுத்தி தீவிரவாதிகளை தமிழர்கள் என்ற காரணத்தை கொண்டு ஆதரிக்கும் பிரிவினையை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பேசும் தேச துரோக கூட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரிவினை கோரும் கூட்டங்களை இரும்பு கரம் கொண்டு இன்றே அடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் தனித்தமிழ்நாடு உருவாவதை தடுக்க முடியாது என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதுகின்ற மற்றொரு நேரான பெங்களூர் நேயர் ஆர் முருகதாஸ் கண்ணன், ராஜீவ் கொலையில் இன்னும் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. வழக்கு இன்னும் முடியாமல் தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது கேலிக்குரியது. வெளிப்படையாக பலர் இவ்வழக்கு சம்பந்தமாக சந்தேகத்துக்குரியவர்கள் பற்றியும் வழக்கின் போக்குக்கு முரண்பாடான செய்திகளை தெரிவித்த போது அதை பற்றி சட்டப்புலிகள் கண்டுகொள்ள காணோம். இத்துணை ஆண்டுகள் இந்த வழக்கை இழுத்தடித்து அதிகார மட்டத்தில் உண்மை குற்றவாளிகளாக உள்ள யாரையோ அரசு காப்பாற்ற துடிக்கின்றதோ என்ற ஐயம் ஏற்படுகின்ற நிலையில் இருக்கின்றார்.
இதே செய்தி குறித்து எழுதும் திருச்சி நேயர் VT ரவிச்சந்திரன், ராஜீவ் கொலை கைதிகள் விடுதலைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. இந்த மூன்று குற்றவாளிகளை அப்சல் குரு தீவிரவாதியுடன் இணைத்து பேசியது காங்கிரஸ் கட்சியின் அறியாமையை காட்டுகிறது. சிதம்பரமோ கழுவுகின்ற மீனில் நழுவுவது போல பேசுகின்றார். தமிழக காங்கிரஸ் வாய் திறக்காது, காரணம் கிடைக்கும் 4 ஓட்டுகளும் கிடைக்காது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்கிறார்.
பிரிட்டிஷ் பிரஜையான இலங்கை தமிழர் கோபிதாஸ் இலங்கை சிறையில் மர்மமான முறையில் இறந்த செய்தி பற்றி டொரண்டோ நேயர் எம் மித்ரன் எழுதும் மின்னஞ்சலில், குடும்பத் தலைவனை இழந்து தவிக்கின்ற கோபிதாஸ் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். கோபிதாஸின் மரணம் இயற்கை மரணமா என கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர். தமது அரசியல் எதிரிகளுக்கு இயற்கை மரணம் இல்லை என கூட்டமைப்பு முறைகளில் முழங்கி தமிழஞர்களை தூண்டி துரேப்பா போர்வர்களை கொண்டு குவித்து வன்செயலுக்கு வித்திட்டவர்கள் கூட்டமைப்பு தலைவர்களே என்றவர் எழுதியிருக்கின்றார்.
சரி, இனி ஃபேஸ்புக் மூலம் வந்திருக்கும் சில நேயர் கருத்துக்களை பார்க்கலாம்.
வட இலங்கையில் ஒரே இடத்தில் 9 மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதாக நாம் வெளியிட்ட செய்தி குறித்து எழுதுகின்ற வாணி லம்போத் எனும் நேயர், இலங்கையில் வடக்கு கிழக்கில் எங்கு தோண்டினாலும் இதனை காணலாம், ஏனெனில் இராணுவ செல்லடியின் போது ஏராளமான பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 1987, 90, 94, 2009 ஆகிய ஆண்டுகளின் காலப்பகுதிகளும் இதில் அடங்கும் என்று இருக்கின்றார்.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற மேலும் 4 விடுதலை வழங்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளது குறித்த செய்தி பற்றி எழுதும் முல்லைமதி, இவர் கனடா நேயர், அப்பாவிகளை குற்றவாளிகளாக்கி அவர்களுக்கு தண்டனை வழங்கும் முறையை இலங்கை மற்றும் இந்தியாவின் பெருமைக்குரிய நீதி சேவையாக பாராட்டப்படுகிறது. புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் குற்றவாளிகளின் குற்றத்தை உறுதிப்படுத்தி அவர்களிடம் ஒப்புதலை பெற்று நிரூபிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கே தண்டனை வழங்க வேண்டும். ஆனால் சந்தேக நபர்களை சித்திரவதை செய்து ஒப்புதல் வாக்குமூலத்தை பெற்றுவிட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கும் அநீதி சபைகளைத்தான் நாம் இங்கு காண்கின்றோம் என்று எழுதியிருக்கிறார்.
சீன மீனவர்களின் வருகையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வட இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டிருப்பது குறித்து நாம் வெளியிட்ட செய்தி பற்றி ஃபேஸ்புக்கில் விண்ணாங்கு என்ற புனைப்பெயரில் கருத்து எழுதியிருக்கின்ற ஒரு நேயர், சப்பாத்தி முதல் சப்பட்டை வரைக்கும் எல்லோருக்கும் நாங்கள் தான் இங்கே இருக்கவாயர்களா என்று அவர் கேட்டெழுகின்றார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. ஆனால் புனைப்பெயரில் கருத்தை பதியும் ஃபேஸ்புக் நேயர்கள், எங்கள் தகவலுக்காவது தங்கள் உண்மை பெயர் மற்றும் முகவரியை தர வேண்டுகிறோம். நன்றி. அதிமுக கூட்டணியில் தங்கள் சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள தங்களால் முடியும் என்று தா பாண்டியன் கூறியதாக வந்த செய்தி பற்றி எழுதியிருக்கும் ஸ்ரீபதி மோகன், உங்கள் சுயமரியாதைத்தான் போயஸ் தோட்டத்தில் கூவி கூவி விற்கிறீர்களே என்று எழுதியிருக்கிறார்.
பிரெஞ்சு நாட்டவர் ஒருவர் பாகிஸ்தானை நடத்திய உணவகம் சர்ச்சையை எழுப்பியது பற்றிய செய்தி பற்றி எழுதுகின்ற கல்பாக்கம் சுகுமார், மத ஆதிக்கம் இருக்கும் இடங்களில் இதுபோன்ற எண்ணச்சிதைவுகள் நிலவுகின்றன. இந்தியாவில் மத ரீதியாக மாற்றுச்சிக்கு எழும் எதிர்ப்பு வறிய மக்களுக்கு மலிவான அதே சமயம் சத்துள்ள உணவை மறுக்க பயன்படுகின்றது. உலகில் மிகப்பெரும் விஞ்ஞானிகள் மாற்றுச்சி சாப்பிடும் மேலை நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்பதையும் எல்லா இறைச்சியையும் உண்ணும் சீனர்களின் முன்னேற்றத்தையும் இங்கு சுட்டிக்காட்டலாம் என்று இருக்கின்றார்.
மேற்கு வங்க மாநிலத்தில் வேற்று மதத்தவரை காதலித்த ஒரு பெண் உள்ளூர் கட்ட பஞ்சாயத்தின் கட்டளையால் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட செய்தி பற்றி எழுதும் மனமுண்டி தட்சிணாமூர்த்தி, இதுபோன்ற நிகழ்வுகள் இப்பொழுது செய்தி நிறுவனங்கள் பெருத்துவிட்டதால் வெளியே வருகின்றன. முன்பெல்லாம் இதுபோன்ற சங்கதிகள் வெளியே வரவே வராது, சாட்சி சொல்லவே ஆள் இருக்க மாட்டார்கள். இந்த வழக்கிலும் பாதிக்கப்பட்டவர்கள் மிகவும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும், அதனால்தான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இந்த மாதிரி சம்பவங்களை காவல்துறை மட்டுமல்லாது நீதித்துறையும் சரியாக ஒத்துழைத்தால்தான் தடுக்க முடியும் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேயர் நேரும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.